புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் சென்னை வழக்கறிஞர் திரு சி அக்னீஸ்வரன் அவர்கள் இன்று தேசிய சட்ட சேவைகள் தினத்தை முன்னிட்டு சட்ட சேவைகளின் செயல்பாடுகளும் நன்மைகளும் குறித்து பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
சார் வணக்கம். சார்
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். வழக்கறிஞர் அக்னீஸ்வரன், இன்று சட்ட சேவைகள் தினம், அதை பத்தி தான் நாம இப்போ பேச போறோம்.
சார் இந்த சட்ட சேவைகள் அப்படின்னா மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இது வந்து பயன்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு? சட்ட சேவைகள் அதை பத்தி கொஞ்சம் விரிவான வகையில் சொல்லலாமே.
சார் கண்டிப்பா சார், நாம வந்து 47 சுதந்திரம் வாங்கியதற்கு பிறகு நாம வந்து நமக்குன்னு ஒரு சட்டத்தை உருவாக்கி பி என் ராவ், டாக்டர் அம்பேத்கர் இவங்க போன்றவர்கள் மிகப்பெரிய அனுபவசாலிகளும் சட்ட மாமேதைகளும் சேர்ந்து, கே எம் முன்சி, விஜயலட்சுமி பண்டிட் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சட்டத்தை முன்வடிவை கொண்டு வந்து உருவாக்கி நாட்டு மக்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி சட்ட நிலைகள் என்ன இருந்தது அப்படின்றது தெரியும். சுதந்திரத்துக்கு பிறகு இந்த சட்ட வடிவத்தை நமக்கு கொடுத்துட்டு போனாங்க, அதன்படிதான் நாம இன்ன வரை பின்பற்றிட்டு இருக்கோம் சார். பெரும்பாலும் இதுல இப்ப இந்த சட்டத்தின் சார்ந்து இருக்கக்கூடிய சேவைகள் அப்படின்னு நம்ம நீங்க கேட்ட கேள்விகளுக்கு நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல 39A என்று சொல்லக்கூடிய சரத்து, அதுலதான் இந்த லீகல் எய்டு, சட்ட உதவி மையம் என்று நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய பெரியவர்கள் நமக்கு வழங்கிய ஒரு அருட்கொடை. அப்ப அதுல என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு லீகல் எய்டு, சட்ட சேவை மையம் என்று ஒன்னு இருக்கும். அதே மாதிரி ஒரு மாநிலத்துக்கு ஒன்னே ஒன்னு இருக்கும், அது அந்தந்த மாநில உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியினுடைய கீழ் இயங்கும். இது இல்லாம இந்த மாவட்ட சட்ட சேவைகள் மையம் இருப்பது மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் டெல்லியில ஒன்னு இருக்குது சார். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, முடியாதவங்க, வழக்கறிஞர்கள் வைக்க முடியாதவங்க, வறிய நிலையில இருக்கக்கூடியவங்க, காசே இல்லை, நம்ம கேஸ் போட்டாங்க, அந்த கேஸை வந்து வக்கீல் வச்சு வாதாட முடியல அப்படின்னு சொன்னா, இந்த சட்ட சேவைகள் மையம்தான் அவங்களுக்கு ஆறுதலான ஒன்று, அவசியமான ஒன்று. அதற்குரிய பணத்தை அப்படியே கேட்பாங்க, அவங்க வந்து நமக்கு இலவசமா நடத்துவாங்களா? இலவசமாகத்தான் நடத்தணும். ஆனா அதற்குரிய பணத்தை யார் கொடுப்பாங்கன்னு சொன்னா, அந்தந்த மாநில அரசுகள் அதற்குரிய நிதியை சட்டத்துறை அமைச்சகம் அதற்கு வழங்குகிறது சார்.
இப்போ இதை பத்தி கொஞ்சம் விரிவான வகையில சொல்றதை கட்டிலும், ஒவ்வொரு வகையிலையும், அதாவது இப்போ பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு எந்த வகையில சட்டத்தோட வகைகள் பாதுகாப்புக்கான வகையில இருக்கு சார்?
அதாவது சார், இப்போ பெண்களை பொறுத்தளவுல நீங்க ஏதாவது அவர்களுக்கு சட்ட ரீதியாக அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொன்னா, அதாவது எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ ஏதாவது பாதிப்பு வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதற்குரிய நம்முடைய இந்திய தண்டனை சட்டம் அதன்படி அவங்க வந்து புகார் கொடுத்து அதை வந்து அதன் மீது முதல் தகவல் அறிக்கை என்று சொல்லக்கூடிய FIR, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், அதை நம்ம போட்டுட்டு அதன்படி அந்த வழக்க முறைப்படி நடத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். இப்போ இந்திய தண்டனை சட்டம் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா, அதையும் தாண்டி உமன் அரஸ்மெண்ட் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய 2013 ஒரு சட்டம் வந்திருக்கு சார். அது வந்து குறிப்பாக பெண்களுடைய தனிப்பட்ட சுதந்திரத்திற்கோ அல்லது சட்டத்திற்கு முரண்பாடான ஒன்றையோ செய்தால் இது இந்த சட்டத்தின் கீழ் தான் அவங்க வழக்கு பதிவு செய்து இதற்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும்படி செய்வாங்க. ஒன்னு இது மட்டும்தானா? அப்போ இந்திய தண்டனை சட்டத்தின்படியும் ஒருவரை தண்டிக்கலாம், அதே மாதிரி இந்த உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்று சொல்லக்கூடிய 2013 படியும் தண்டிக்கலாம். அதே மாதிரி மாநில பெண்கள் ஆணையம் என்று இருக்கிறது, அதுலயும் நீங்க வந்து ஒரு மனு கொடுத்து முறைப்படி அங்க அந்த வழக்கையும் அந்த புகாரையும் நடத்தி விசாரிப்பாங்க. அப்படி ஏராளமான நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய இதெல்லாம் வழிகாட்டுதல் சார்.
இப்போ அதே போல வந்து இப்போ குழந்தைகள் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா எந்த அளவுக்கு வந்து சட்டங்கள் மூலியமா அவங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு சார்.
அதாவது சார், ஒட்டுமொத்த இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்களாக இருக்கட்டும், சமூக வலைதளங்களாக இருக்கட்டும், ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய விஷயம் எது, எதுக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க அப்படின்னு கேட்டா, ஊடகங்களும் நீதிமன்றங்களும் சட்டங்களும் ஒரு நாட்டினுடைய ஏற்படுத்தக்கூடிய எல்லா கடைநிலையை வரைக்கும் இந்த குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம். அப்போ இந்த பெரும்பாலும் இந்த குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம், இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க போஸ்கோ ஆக்ட் அப்படின்றாங்க. அப்போ போஸ்கோ ஆக்ட் அப்படின்னா என்னன்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2012. அப்ப 2012 18 வயசுக்கு கீழே, குறிப்பா 16 வயதுக்கு கீழே இந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மன ரீதியாக உடல் ரீதியாகவோ துன்பங்கள் ஏற்படுமேயானால் இந்த சட்டத்தின் வழியே தான் அவங்களை தண்டிக்க முடியும். இது கடுமையான சட்டமாக இன்றைக்கு பின்பற்றப்பட்டு வருகிறது. இதுல ரெண்டு சில மாற்றங்களும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த போஸ்கோ ஆக்ட் என்று சொல்லக்கூடிய சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய எந்த தீங்கான செயலாக இருந்தாலும் இதுக்கு வந்து உடனடியாக உங்களுக்கு ஒரு தப்பு பண்ணிட்டாரு உடனே அது கிடைச்சிரும், 60 நாள்ல கிடைச்சிரும், 90 நாள்ல கிடைச்சிரும், அந்த இதெல்லாம் இல்லாம இது அதிக நாள் இதற்கு தண்டனையும் கிடைக்கும், அவர்கள் வாழ்நாள் முழுவதும் இது என்னதான் செஞ்சாலும் தப்பிக்க முடியாத அளவுக்கு அண்மையில் இந்திய பாராளுமன்றம் ஒரு திருத்தத்தையும் கொண்டு வந்திருக்கு சார்.
அதாவது சட்டப்பணிகள் ஆணைக்குழு அப்படின்னு வந்து சொன்னீங்க, அதன் மூலியமா உள்ள சட்டங்கள் மூலியமாக மக்களுக்கு வந்து சேவை பண்ணி யாருக்குமே வழி இல்லாதவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து வழிவகுத்து அதோட சேவைகள் மூலியமா அவங்களுக்கு வந்து தீர்வு காணக்கூடிய ஒரு விஷயமா சொன்னீங்க. இதை பத்தி என்ன கொஞ்சம் கூட விரிவான வகையில கூட சொல்லலாமே.
டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, அது சட்டப்பணிகள் ஆணைக்குழு, அந்த ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கு, அது மாநில தலைநகரத்திலையும் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் கீழே அது இயங்குது. இப்ப இந்த சட்டப்பணிகள் ஆணைக்குழு அப்படின்னு சொல்றமே அது என்ன வேலை செய்யுது அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீண்ட நாள் இருக்கக்கூடிய வழக்குகளை சமரச முறையில தீர்த்து வைப்பதற்கு அது பயன்படுகிறது. அப்ப அது எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வழக்கறிஞர்கள் குழு ஒண்ணு இந்த சட்டப்பணிகள் ஆணைக்குழுல தேர்ந்தெடுப்பாங்க. அந்த வழக்கறிஞர்கள் ரெகுலரா நடக்கக்கூடிய வழக்குகள் இருக்குல்ல, அது சிவில் வழக்கா இருந்தாலும் போய் அவங்களுக்காக ஆஜராவாங்க, கிரிமினல் வழக்கா இருந்தாலும் போய் அதுக்கு அந்த வழக்கை முடிகிறது வரைக்கும் முடிச்சு அதுக்குரிய அந்த தீர்ப்புகளை வாங்கி கொண்டு வந்து இந்த சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிடம் கொடுக்கணும். இது ஒண்ணு. ரெண்டு, 3 மாதத்துக்கு 1 தடவை அல்லது 6 மாதத்துக்கு 1 தடவை லீகல் எய்டு கேம்ப்னு ஒண்ணு நடத்துவாங்க. அப்போ இந்த சட்டப்பணிகள் ஆணைக்குழு முகாம் அப்போ இது கம்பல்சரியாக நடத்தணும், இது கட்டாயமா நடத்தணும். அப்போ இது என்ன ஆகுதுன்னா, எந்த வழக்காக இருந்தாலும், எந்த ரொம்ப நாள் இழுத்துட்டு இருக்குப்பா கேஸு, அது சிவில் வழக்கா இருந்தாலும் சரி, அல்லது வந்து குடும்ப நல வழக்கா இருந்தாலும் சரி, மோட்டார் வாகன விபத்து வழக்கா இருந்தாலும் சரி, ஆக்சிடென்ட் கேஸு அதுவா இருந்தாலும் சரி, எந்த வழக்கா இருந்தாலும் இரண்டு தரப்பினரும் இல்ல, சில இடத்துல நீதிபதிகளே ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க சார். எப்படின்னு கேட்டா, என்ன சார் இதுல வந்து ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்களா, நான் லீகல் எய்டுக்கு அனுப்பிச்சு விடுறேன், நீங்க அங்க போய் பேசி தீர்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நீண்டனா ரொம்ப நாள் கேஸ் நடத்தி தீர்ப்பு சொல்றதுக்கு சமமான ஒண்ணுதான் எது, இந்த லீகல் எய்டு முகாம்ல, இந்த சட்ட ஆணை குழு முகாம்ல ஒரு வழக்கை முடிச்சு வச்சுட்டாங்கன்னா அதுவும் ஒரு தீர்ப்புக்கு சமம் சார். அதனால முக்காவாசி வழக்குகள் இந்த மாதிரியான இந்த சட்டப்பணிகள் ஆணை குழுவின் மூலம் தீர்த்து வைக்கப்படுகிறது. இதனால நிறைய பேருக்கு வந்து மன உளைச்சல் குறையுது, பண விரையும் குறையுது, நிம்மதியா பல வருஷங்கள் வழக்க நடத்துறதுக்கு பதிலாக இது போல இந்த மாதிரியான ஒரு சட்டப்பணிகள் ஆணைக்குழு வந்து ஏகப்பட்ட பேருக்கு லட்சக்கணக்கான வழக்குகளை எல்லாம் வந்து தீர்த்து வைக்கிறாங்க. இப்போ ஒட்டுமொத்த மாநிலம் முழுவதும் கேம்ப் நடக்கும். அப்ப அந்த மாதிரியே நடத்தல வந்து 40,000 வழக்குகள், 100,000 வழக்குகள், 300,000 வழக்குகள் வரைக்கும் கூட இவங்க எல்லாருமே வந்து சமரச தீர்வு மையத்தின் மூலமாக இந்த முகாமில் அவங்க செஞ்சு முடிக்கிறாங்க. இது ரெண்டு. மூணாவது, இவங்க இது மட்டுமா செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை தாண்டி சிறைச்சாலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான சட்ட விழிப்புணர்வு முகாம் நடத்துறாங்க. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு அடிப்படை தேவையான என்னென்ன சட்டங்கள் இருக்கு, எதெல்லாம் நாம் பின்பற்றலாம், எதெல்லாம் இதுக்கு தேவையானது அப்படின்னு சொல்லி நடத்துறாங்க. அதே மாதிரி இந்த இரத்த தான முகாம் நடத்துறாங்க. அப்படி இரத்த தான முகாமில் நடத்துகிற போது அங்க இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார மையங்கள்ல கருவுற்ற பெண்கள் ஆரம்ப காலத்திலிருந்து கடைசி வரைக்கும் சட்ட ரீதியா அவங்களுக்கு என்னென்ன பயன்பாடுகள், எது தேவைகள் அப்படின்னு பண்ணுவாங்க. இது இல்லாம வெளியில பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளுக்கு வந்து நாட்டு நலப்பணி திட்டம் அவங்கள்ட்ட போய் சட்டம் சார்ந்த இந்த இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் அவங்கள்ட்ட போய் அந்த சேவைகளை செய்கிறது. இது மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை இந்த சட்டப்பணிகள் ஆணைக்குழு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் சார் இருக்குதுங்க சார். இதனால ஒட்டுமொத்த சேவை அப்படிங்கிறது இந்த சட்டப்பணிகள் ஆணைக்குழு என்னன்னு கேட்டீங்கன்னா, யார் வேண்டுமானாலும் அங்கு உடனடியாக போய் ஒரு மனு கொடுத்து எனக்கு இது தேவை அப்படின்னு சொன்னா அதுக்கு உரிய பரிகாரத்தை, உரிய வேலையை அவங்க உடனடியாக செஞ்சு கொடுத்துருவாங்க. அதுக்கு தேவையான வழக்கறிஞரையும் வக்கீலையும் வச்சிடுறாங்க. அப்போ இது எல்லாம் வந்து இந்த சட்ட சேவைகள் அப்படிங்கிறத இந்த சட்டப்பணிகள் ஆணைக்குழு தான் சார் ரொம்ப சிரத்தை எடுத்து மக்களுக்கு தேவையான பணிகளை வருடம் முழுவதும் செய்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னா அது இவங்க தான். இதனால ஒட்டுமொத்த மக்களும் பயனடைகிறார்கள் அப்படின்னு தான் சார் நம்ம பார்க்க முடியும்.
நம்ம எந்த ஒரு பொருள்களை வாங்குறோம் இல்ல ஏதேனும் ஒண்ணு செய்யறோம், அதுல வந்து ஒரு தவறான ஒரு விஷயங்களா இருக்கு இல்ல ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு கேட்டா, நம்ம அணுகக்கூடிய சட்டங்கள் வகைகள் என்ன சார்?
அதாவது சார், ஒரு கடையில ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அது வந்து இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அப்ப அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நுகர்வோர் நீதிமன்றம் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு இருக்குது. அப்ப அதுல வந்து இப்ப இந்த நுகர்வோர் வந்து இப்ப நீங்க ஏற்கனவே கேள்வி கேட்டது மாதிரி சார், பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம், சிறார்களினுடைய அந்த பாலியல் சட்டங்கள், இப்ப இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு மக்கள், இது ஒரு சின்ன பிரச்சனை தானே, இது சாதாரண விஷயம் தானே, இதற்கெல்லாம் அக்கறை செலுத்துகிறார்கள். உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்டுக்கும் அதே மாதிரி போஸ்கோ ஆக்டுக்கும். ஆனா நீங்க இப்ப கேள்வி கேட்ட இந்த ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா, அந்த பொருள்ல என்ன டேட் இருக்குது, என்னைக்கு அது உற்பத்தி ஆனது, என்னைக்கு அதை வந்து பேக் பண்ணாங்க, அந்த இதை வந்து கவர் பண்ணி மூடி இத்தனை நாளைக்கு என்ற கால அவகாசம் இருக்கும், அது உண்மையிலேயே அது வந்து அந்த கம்பெனி தான் தயாரிச்சிருக்குதா இல்ல வேற ஒரு இது இருக்குதா, இதற்கு பில்லு கொடுத்துருக்குறாங்களா, அந்த பில்லு கொடுத்தா எத்தனை நாளையில இந்த அவங்க சொல்லுவாங்கல்ல, ஏதாவது குற்றம் குறை இருந்துச்சுன்னா நீங்க இந்த இதில் போன் பண்ணுங்க அப்படின்வாங்க, அந்த போன் நம்பர் போகுதா, இதெல்லாம் யாருமே பார்ப்பது கிடையாது. காரணம், இது அவசரமான உலகம், பார்ப்பாமல் இருப்பது தவறுன்னு சொல்ல முடியாது. நமக்கு தேவை கிடைச்சா போதும்னு நினைக்கக்கூடிய இதில் ஓடிக்கிட்டு இருக்குது. அது மாதிரி இந்த மாதிரி பழைய 6 மாதத்துக்கு மேற்பட்ட அல்லது பழைய இது வந்து மாத்தி கொடுத்துட்டாலும் அது வந்து நீங்க இந்த கன்சியூமர் ஆக்ட், கன்சியூமர் வந்து நுகர்வோர் வாணிப கழகம்னு ஒன்று இருக்குது இல்லையா, சிவில் சப்ளை கார்பரேஷன், அது மாதிரி இந்த கன்சியூமர் கோர்ட் என்று சொல்லக்கூடிய இந்த நுகர்வோர் நீதிமன்றத்துல தான் சார் இந்த வழக்கை நீங்க போடணும்.
அதே போல இப்ப நம்ம அதிகபட்சமா அந்த ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சொத்து பிரச்சனைகள் கூட அப்படி கூட இருக்கு. இதுல வந்து சட்டங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து அதோட செயல்கள் இருக்கு சார்?
இன்னைக்கு இருக்கிற முறைப்படி பார்த்தோம்னா சொத்துனாலே பிரச்சனையா தான் சார் இருக்குது. அதுல ரெண்டு வகையான சொத்துக்கள் இருக்கு சார். ஒன்னு, நாம ஒரு அப்பா அம்மா அவங்களுக்கு 4 பசங்க அப்படின்னு சொன்னா, அந்த 4 பசங்களுக்கும் அப்பா அம்மா தன்னுடைய சுய சம்பாத்தியமா இருந்ததுன்னா இவர்கள் 4 பேருக்குள்ள யாருக்காவது ஒருவருக்கு எழுதி வைக்கலாம், அல்லது 4 பேருக்கும் சேர்த்து எழுதி வைக்கலாம், அல்லது எழுதாம போயிட்டாங்கன்னா அது 4 பேரும் அவங்களா பிரிச்சுக்கலாம். இதுதான் இருக்கிற முறை. இதே இது வந்து சுய சம்பாத்தியமாக இருந்தால் அது அனைவருக்கும் சரியாக போய் சேரும். அவ்வுடனே கேட்கலாம், எங்க பெண்களுக்கு சமமா வருமா? பெண்களுக்கும் சமமாகத்தான் கொடுத்து ஆகணும். அதுதான் நீதிமன்ற தீர்ப்பு, உச்ச நீதிமன்ற கடைசியாக வழங்கப்பட்ட தீர்ப்பு. பெண்களுக்கும் சம சொத்தில் அதிகாரம் உண்டு. இப்ப இதுல சுய சொத்தா இருந்ததுன்னா சம அதிகாரம் உண்டு. இதே இது மூதாதையர் சொத்தா இருந்ததுன்னா, அந்த மூதாதையர் சொத்துல இவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு முறையா அவங்க பிரிச்சு வாங்கியிருந்தாங்கன்னா, அந்த மூதாதையர் சொத்தும் இவர்களுக்கு வந்த ஷேர் என்று சொல்லக்கூடிய பங்கு, அந்த பங்கை சரி பண்ணிட்டு மீதம் உள்ளதை இவங்க நாலு பேருக்கு அப்படியே நம்ம பகிர்ந்து கொடுத்துடலாம். இதுதான் யதார்த்தமான சட்டத்திற்கக்கூடிய நிலைமை. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து சொத்து கேஸ் இருக்குது, ஆனா வந்து என்கிட்ட எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் ஏமாத்தி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு இருந்தா பாப்பர் சூட் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, வறிய நிலை வழக்கு. வறியவர்கள் ரொம்ப நிலைமை தடுமாறி ஒண்ணுமே இல்லாத போது அவர்களுக்கும் இந்த சட்டத்துல அவங்க வந்து ஸ்டாம்ப் டூட்டி கட்ட தேவை இல்லை. அதற்கு சில விஷயங்கள் இருக்குது, அது பின்பற்றப்படணும். எனக்கு இவ்வளவுதான் சொத்து இருக்குது, என்னால வந்து இன்னால இது பண்ண முடியல, என் சொத்தெல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டாங்க, தகுந்த ஆதாரம் இருக்குமே. ஆனால் அதுக்கும் நாம பாப்பர் சூட் என்று சொல்லக்கூடிய சிவில் அசல் வழக்கு அதுவும் தாக்கல் செய்யலாம். அதனால சொத்து அப்படின்னு வருகிற போது, நீங்க சம்பாதிச்ச சொத்தை, சுயமா சம்பாதிச்ச சொத்தை, அது தன்னுடைய இறுதி காலத்துல தங்களுக்கு தேவையானது ஒரு கொஞ்சம் போல வச்சுக்கிட்டு மீதம் உள்ளத எத்தனை குழந்தைகளோ, நாளோ ரெண்டோ ஒன்னோ, அவர்களுக்கு எழுதி வைத்து விட்டு போனாதான் அது நிம்மதியாக போய் சேரும். இல்லைன்னா கோர்ட்டு கேஸு, இதுல மிகப்பெரிய மன உளைச்சல், பண விரயம் ஆகும் அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நாம அதை கண்டிப்பா மறுத்துவிட முடியாத உண்மை சார்.
சட்டங்கள் வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பான முறைகளா இருக்கு சார்?
சார், அது வந்து நாம எடுத்து கொள்ளக்கூடிய முறையில இருக்குது. சட்டங்கள் உருவாக்கப்பட்டதே மக்களுக்காகத்தான். ஆனா இதுல இந்தியா போன்ற வளரும் நாடுகளை பொறுத்தளவுல, வளர்ந்த நாடுகள் எல்லாம் சட்டத்தை முறையாக பின்பற்றப்படுகிறது. அதனாலதான் அவங்க வளர்ந்த நாடாவே மாறி இருக்கிறாங்க. ஆனா வளரும் நாடுகளை போல, இந்தியாவை போல 137 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த பரந்துபட்ட மக்கள் தொகை கொண்ட இந்த நாட்டுல சட்டங்கள், மக்களுக்கான சட்டங்களை தான் பாராளுமன்றம் சட்டமன்றம் இயற்றுது. ஆனா அத மக்களும் சரிவர பின்பற்றப்படணும், மதிக்கணும். ஒரு சாதாரண சிக்னல்ல போகும்போதே அதை நம்ம தாண்டி அதை தள்ளி மதிக்காம நிக்கிறோம். அதே மாதிரி அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆட்சியாளர்கள், அரசு அதிகாரிகளும் சட்டத்தை மதித்திருந்தா இனியாரா நாம வந்து முழுமையான ஒரு சட்ட தீர்வை எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும் சார். இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை.
பொதுவா மக்களுக்கு என்ன கூற விரும்புறீங்க சார்?
சார், ஒண்ணுமே கிடையாது சார். மக்கள் வந்து இருக்கிற நாம ஒண்ணும் கிடையாது. நாம வாங்க ஒரு சின்ன ஒரு பேஸ்ட் வாங்குறோம், அதை வந்து முறையா நம்ம ஒரு பில்லு போட்டு அது என்னைக்கு தயாரிச்சது, இது என்னைக்கு வந்து அது வெளியில எக்ஸ்பைரி டேட் இருக்குது அப்படின்றத நம்ம முறைப்படி அதை வாங்கணும்னாலே அதுக்கு உண்டான எல்லாமே நம்ம முதல்ல சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். இவங்க நினைப்பாங்க, ஏங்க ஒரு எம்எல்ஏ அல்லது எம்பி இவங்க தான் சட்டத்தை உருவாக்குறாங்க, அதை நடைமுறைப்படுத்துற நீதிபதிகள் பெரிய பெரிய ஆட்கள் தானே, நமக்கெல்லாம் இல்லையா? இல்ல, ஒவ்வொருவரும் தான் நீதிபதி தான், ஒவ்வொருவரும் அதிகாரி தான். அப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த கடமை இருக்கு. இந்தியாவுக்குள்ளன்னு நம்ம பிறந்துட்டோம்னா, இந்திய நாட்டுல எத்தனை சட்டங்கள் இருக்கோ அத்தனை சட்டங்களும் அவர்கள் கற்றுக்கொண்டதா தான் அதை அர்த்தம். அது எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால தெரியலன்னா அதனால தப்பிச்சிருவோமா? ஓவர் ஸ்பீடா போறோம், எனக்கு சட்டம் தெரியாது சார், மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டு, போக்குவரத்து வாகன சட்டம் எனக்கு தெரியாது அப்படி சொன்னா நம்ம கான்ஸ்டபிள் நமக்கு வந்து ஃபைன் போடாம விட்டுருவாரா என்ன? அதுக்குரிய தண்ட தொகையை நம்ம கட்டித்தான் ஆகணுங்க. அது மாதிரி தான் இது வந்து இருவழி பாதை. அரசு அதிகாரிகளும் எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம மக்களுக்கு அந்த சட்டத்தை கொண்டு போய் சேர்க்கணும். இன்னும் சொல்ல போனா மக்களும் அதே மாதிரி இருந்தால் இந்தியா கூடிய விரைவில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான நாடாக மாறுவதற்கு இந்த சட்டம் உறுதுணையாக இருக்கும் சார்.
விபத்து சம்பந்தமான வகைகள்ல இழப்பீடு வகையில வந்து கிடைக்கக்கூடிய விஷயத்துல சட்டங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து உதவக்கூடிய விஷயமா இருக்கு சார்?
அதாவது சார், விபத்து என்று அப்படின்னு ஏற்பட்டுச்சுன்னா இந்த மோட்டார் வாகன சட்டம், அதற்கு பிறகு அது எந்த இடத்துல நடந்திருக்குது. இப்ப இங்கிருந்து ஒரு வாகனத்துல மதுரை வரைக்கும் போறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த மதுரைக்கு வந்து ஏதாவது ஒரு போற வழியில திருச்சியிலயோ அல்லது வந்து விழுப்புரத்திலயோ அவங்களுக்கு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அவங்க வந்து அந்த இடத்தை தான் இது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எங்க வேணாலும் அவர்கள் வழக்கு போடலாம்ன்றது வேற. ஆனா அவங்களுக்கு தேவையான அந்த வண்டியினுள் இருக்கக்கூடிய அத்தனை சட்ட புத்தகங்களும், சட்ட புத்தகங்கள் என்ன, சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட புத்தகங்கள், என்னது ஆர்சி புக், அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான அந்த வாகன உரிமம் லைசன்ஸ், இப்ப இவைகள் எல்லாமே முறைப்படி இருக்குதா, வண்டி என்னைக்கு வாங்கினாங்க, அதே மாதிரி இன்சூரன்ஸ் கட்டியிருக்கிறாங்களா, இது எல்லாம் முறைப்படி சரியா இருந்ததுன்னா அதுக்கு தேவையான எல்லா சட்ட ரீதியான நடவடிக்கையில் உடனடியாக அந்த முதல் தகவல் அறிக்கை எங்க நடந்தது, கொடுக்கக்கூடிய அந்த மோட்டார் வாகன விபத்திலிருந்து அந்த சர்டிபிகேட், வேற ஏதாவது இன்ஜூடு ஏதாவது காயங்களோ அல்லது உயிர் விபத்தோ நடந்திருந்தா தேவையான மருத்துவ சான்றுகள், இவைகளெல்லாம் வைத்து நாம நீதிமன்றத்தை அணுகினால், முன்ன மாதிரிலாம் கிடையாது சார், உடனடியாக அது இன்சூரன்ஸ் உண்மையிலே இருந்ததுன்னா எந்த வாகனத்தை இடிச்சிச்சோ அதுக்குரிய அந்த இன்சூரன்ஸ், அதே மாதிரி மருத்துவ சான்று, அதே மாதிரி அந்த வரைபடம், எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போகிற போது அது வலதுபுறமா இடதுபுறமா எந்த இடத்துல எத்தனை மணிக்கு என்பதையெல்லாம் முறையாக நாம் ஆதாரத்தோடு நிரூபிச்சா அதுக்கு உண்டான வாகன விபத்துக்கு உண்டான இழப்பீடை நாம் பெற முடியும். அவ்வளவுதான் சார். இதுக்கு MACTOP ஆக்ட் அப்படின்றோம். அதாவது இதுக்குன்னு சொல்லி இந்த வாகன விபத்துக்களுக்கு என்று சில நீதிமன்றங்கள் இயங்குகிறது. அந்த இதுல நம்ம தாக்கல் பண்ணோம்னா அதுக்கு முறைப்படி, முன்னாடி எல்லாம் வந்து ஒவ்வொருத்தரையும் இது பண்ணி லேட் ஆகும், இப்ப வந்து மெடிக்கல் போர்டு என்று சொல்லக்கூடிய மருத்துவ குழு, உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் ஒரு மருத்துவ குழு, அந்த மருத்துவ குழுல மருத்துவர்கள், அதே மாதிரி இன்சூரன்ஸ்ல சார்ந்தவங்க, அதே மாதிரி பல்வேறுபட்ட எலும்பு மருத்துவர், நரம்பியல் மருத்துவர் இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்கிறாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து இது வந்து எத்தனை சதவீதம் விபத்து ஏற்பட்டிருக்கிறது, அதாவது 60% 80% அல்லது அவர் வந்து ஃபுல்லா ஃபேட்டல் என்று சொல்லக்கூடிய உயிர் இழப்பா, இவைகள் எல்லாத்தையும் முறையான ஆவணத்தை அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க, அதை பேஸ் பண்ணி அவர்களுக்கு உரியது கண்டிப்பாக உடனடியாக இது விசாரித்து முடிக்கப்படுகிறது சார்.
சட்டங்கள் வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கு, அதே நேரத்துல சட்டத்தின் சேவைகள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாகவும் இருக்கு அப்படிங்கிற பல தகவல்களையும் விரிவான வகையில எடுத்து கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
சட்ட சேவைகள் தினத்தன்று வழக்கறிஞராகிய என்னை புதுகை பண்பலை நேயர்களோடு எனக்கு பேச வாய்ப்பளித்த புதுகை பண்பலை நேயர்களுக்கும் அதே மாதிரி புதுகை வானொலி நிலையத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் சார்.
நேயர்களே, இதுவரை சட்ட சேவைகளின் செயல்பாடுகளும் அதன் நன்மைகளும் குறித்து சென்னை வழக்கறிஞர் திரு சி அக்னீஸ்வரன் அவர்கள் ஆற்றிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.